நல்வாழ்வின் தீபங்களாய் இங்கு நாளெல்லாம் ஒளிர பாருங்களே. நம் வாழ்வின் தேவைகளை தினம் நல்லோர்க்கு இயேசு தந்திடுவார். அவரின் இல்லம் தினம் வந்தால் நம் உள்ளங்கள் ஒளியா நிறைந்திடுமே. அன்பு செய்யும் உள்ளங்களே, இறைவனின் அருள் பெறும் இல்லங்களே. தீபத்தின் ஒளியினில் இணைவோ, திருப்பலி செலுத்திட விரைவோ. தீபத்தின் ஒளியினில் இணைவோம், திருப்பலி செலுத்திட விரைவோம். புனிதம் மலர்ந்திட மனிதம் மகிழ்ந்திட தீபத்தின் ஒளியினில் இணைவோம், திருப்பலி செலுத்திட விரைவோம்.
தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே
ஆமே.
நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய் ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
அன்புக்குரியவர்களே, பாஸ்கா காலத்தின் மூன்றாம் ஞாயிறு திருப்பலியை இன்று நாம் சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு சீடர்களை மூன்றாம் முறையாக சந்திக்கிற நிகழ்வினை இன்றைய நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்க உள்ளோம். அன்புக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு மீண்டும் மீண்டும் சீடர்களை சந்திக்கிறார். சிதறி ஓடிய சீடர்களை, பயந்த சீடர்களை மீண்டும் மீண்டுமாக சந்தித்து அவர்களுக்கு உறுதி அளிப்பதை நாம் பார்க்கிறோம். அவர்களுடைய நம்பிக்கையை உயர்த்துவதை பார்க்கிறோம். நாமும் பல காரணங்களால் சோர்ந்து போயிருக்கிறோம், களைத்து போயிருக்கிறோம், பயந்து போயிருக்கிறோம், நம்பிக்கையின்மையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உயிர்த்த ஆண்டவர் நமக்கு புது நம்பிக்கையை கொடுக்கிறார். கலங்காதே, திகையாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்கிற மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கிற உயிர்த்த ஆண்டவருடைய அந்த ஆசிரியரோடு நாம் எப்படிப்பட்ட துன்பமான நேரங்களிலும் துயரமான நேரங்களிலும் கிறிஸ்தவன் கிறிஸ்தவள் என்கிற அந்த பெருமையோடு நாம் இந்த வாழ்க்கையில் மகிழ்ச்சியோடு வாழ கடமைப்பட்டிருக்கிறோம். அதற்கு நமக்கு தேவை விசுவாசம், நம்பிக்கை. ஆண்டவர் மீது நாம் வைக்கிற ஆழமான நம்பிக்கை நம்மிடம் இருக்கிறதா என்று சொல்லி சிந்தித்து பார்த்து தொடர்ந்து திருப்பலியில் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் ஒப்புக் கொடுத்து நாம் உறுதியோடு ஜெபிப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும்
சகோதர சகோதரிகளே
உங்களிடமும்
நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாலையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன்.
எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
ஆமென்.
ஆண்டவரே இரக்கமாயிலும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாக்குக. உலகினிலே நல் மனத்தோருக்கு அமைதியும் உண்டாகுக. புக
புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத மின்னரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவ இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருசெம்மரியே, தந்தை நின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீயம் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீ. தந்தையின் பல பக்கம் வீற்றிருப்பவரே, நீயம் மீது இறங்குவீ. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீ ஒருவரே தூயவர், நீ ஒருவரே ஆண்டவர், நீ ஒருவரே உன்னத. தூய ஆவியாரோடு தந்தை இறைவனி மாட்சியில் இருப்பவ நீரே. ஆ
ஜெபிப்போமாக. இறைவா, புதுப்பிக்க பெற்ற இளமை உணர்வுடன் உமக்கள் என்றும் மக்களிப்பார்களாக. அதனால் உம் சொந்த மக்கள் என்ற மாட்சியை மீண்டும் பெற்றுள்ள நாங்கள் உயிர்ப்பின் நாளுக்காக பேரின்பத்துடனும் உறுதியான எதிர்நோக்குடனும் காத்திருக்க செய்வீராக. உமோடு தூயாவியின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆமே.
முதல் வாசகம். இவற்றுக்கு நாங்களும் தூய ஆவியும் சாட்சிகள். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறைவசனங்கள் 27-32 வரை மற்றும் 40-41 முடிய. அந்நாட்களில் தலைமை குரு திருத்தூதர்களை நோக்கி, நீங்கள் இந்த இயேசுவை பற்றி கற்பிக்க கூடாது என்று நாங்கள் கண்டிப்பாய் கட்டளையிடவில்லையா? என்றாலும் எருசலேம் முழுவதும் நீங்கள் கற்பித்து வருகிறீர்கள். மேலும் இந்த மனிதருடைய இரத்த பலியையும் எங்கள் மீது சுமத்த பார்க்கிறீர்களே என்றார். அதற்கு பேதுருவும் திருத்தூதரும் மறுமொழியாக, மனிதர்களுக்கு கீழ்ப்படிவதை விட கடவுளுக்கு அல்லவா கீழ்ப்படிய வேண்டும்? நீங்கள் சிலுவையில் தொங்க வைத்து கொன்ற இயேசுவை நம் மூதாதையரின் கடவுள் உயிர்த்தெழ செய்தார். இஸ்ரேல் மக்களுக்கு மனமாற்றத்தையும் பாவ மன்னிப்பையும் அளிப்பதற்காக கடவுள் அவரை தலைவராகவும் மீட்பராகவும் தமது வளப்பக்கத்துக்கு உயர்த்தினார். இவற்றுக்கு நாங்களும் கடவுள் தமக்கு கீழ்ப்படிவோருக்கு அருளிய தூய ஆவியும் சாட்சிகள் என்றனர். இனி இயேசுவை பற்றி பேசக்கூடாது என்று திருத்தூதர்களுக்கு கட்டளையிட்டு விடுதலை செய்தனர். இயேசுவின் பெயரை முன்னிட்டு அவமதிப்புக்கு உரியவர்களாக கருதப்பட்டதால் திருத்தூதர்கள் மகிழ்ச்சியோடு தலைமை சங்கத்தை விட்டு வெளியே சென்றார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி. அனைவரும் பாட வேண்டிய பதிலுரை. ஆண்டவரே உம்மை புகழ்வேன், ஏனெனில் என்னை கை தூக்கி விட்டீர். ஆண்டவரே உம்மை புகழ்வேன், ஏனில் என்னை கை தூக்கி விட்டீர்.
ஆண்டவரே உம்மை புகழ்வேன், ஏனெனில் என்னை கை தூக்கி விட்டி. ஆண்டவரே உம்மை புகழ்வே, ஏனெனில் என்னை கை தூக்கி விட்டி. ஆண்டவரே உம்மை ஏத்தி புகழ்வேன், ஏனெனில் நீர் என்னை கை தூக்கி விட்டி. என்னை கண்டு என் பகைவர் மகிழ நீர் விடவில்லை. ஆண்டவரே நீர் என்னை பாதாளத்திலிருந்து ஏறி வர செய்தி. சாவு குழியில் இறங்கிய எனது உயிரை காத்தி. ஆண்டவரே உம்மை புகழ்வே, ஏனெனில் என்னை கை தூக்கி விட்டி. ஆண்டவரே உம்மை புகழ்வே, ஏனெனில் என்னை கை தூக்கி விட்டே. இறை அன்பரே ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். தூயவராம் அவரை நினைத்து நன்றி கூறுங்கள். அவரது சினம் ஒரு நொடி பொழுதுதான் இருக்கும். அவரது கருணையோ வாழ்நாள் முழுதும் நீடிக்கும். மாலையில் அழுகை காலையிலே ஆர்ப்பரிப்பு. ஆண்டவரே உம்மை புகழ்வே, ஏனெனில் என்னை கை தூக்கி விட்டி. ஆண்டவரே உம்மை புகழ்வே, ஏனெனில் என்னை கை தூக்கி விட்டே. ஆண்டவரே எனக்கு செவிசாயும் என் மீது இறங்கும். ஆண்டவரே எனக்கு துணையாயிரும். நீர் என் புலம்பலை களிநழனமாக மாற்றிவிட்டீ. என் கடவுளாகிய ஆண்டவரே உமக்கு என்றென்றும் நன்றி செலுத்துவே. ஆண்டவரே உம்மை புகழ்வே, ஏனெனில் என்னை கை தூக்கி விட்டி. ஆண்டவரே உம்மை புகழ்வே, ஏனெனில் என்னை கை தூக்கி விட்டே.
இரண்டாம் வாசகம். கொல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி வல்லமையும் செல்வமும் பெற தகுதி பெற்றது. திருத்துதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறைவார்த்தை 11-14 வரை. யோவான் நான் பார்த்து கொண்டிருக்கும் போது அரியணையையும் உயிர்களையும் மூப்பர்களையும் சுற்றி நின்ற கோடிக்கணக்கான வானதூதர்களின் குரலை கேட்டேன். கொல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி வல்லமையும் செல்வமும் ஞானமும் ஆற்றலும் மாண்பும் பெருமையும் புகழ்ச்சியும் பெற தகுதி பெற்றது என்று அவர்கள் உரத்த குரலில் பாடிக்கொண்டிருந்தார்கள். பின்பு விண்ணுலகு மண்ணுலகு கீழுலகு கடல் எங்கும் இருந்த படைப்புகள் அனைத்தும் அவற்றில் இருந்த ஒவ்வொன்றும் அரியணையில் வீற்றிருப்பவருக்கும் ஆட்டுக்குட்டிக்கும் புகழ்ச்சியும் மாண்பும் பெருமையும் ஆற்றலும் என்றென்றும் உரியன என்று பாட கேட்டேன். அதற்கு அந்த நான்கு உயிர்களும் ஆமேன் என்றன. மூப்பர்கள் விழுந்து வணங்கினார்கள். ஆண்டவரின் அருள் வாக்கு.
இறைவனுக்கு நன்றி.
Hallelujah, 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 Hallelujah. கிறிஸ்து உயிர்த்தெழுந்தா, அனைத்தையும் படைத்தவர் அவரே, மானிட குலத்தின் மீது இரக்கம் கொண்டவரும் அவரே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
குறுகிய வாசகம் வாசிக்கப்படுகிறது. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக,
ஆன்மாவோடும் இருப்பாராக.
யோவான் எழுதிய தூயன செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
அதிகாரம் 21, இறை வார்த்தைகள் 1 தொடக்கம் 14 முடியும். இயேசு தம் சீடருக்கு திபேரிய கடல் அருகே மீண்டும் தோன்றினார். அவர் தோன்றியது இவ்வாறு: சீமோன் பேதுரு, திதிம் எனப்படும் தோமா, கலிலேயாவில் உள்ள கானாவை சேர்ந்த நத்தனியேல், செபதேயுவின் மக்கள் ஆகியோரோடு இயேசுவின் சீடர்களுள் வேறு இருவரும் கூடியிருந்தனர். அப்போது சீமோன் பேதுரு அவர்களிடம், நான் மீன் பிடிக்கப் போகிறேன் என்றார். அவர்கள், நாங்களும் உம்மோடு வருகிறோம் என்று போய் படகில் ஏறினார்கள். அன்று இரவு அவர்களுக்கு மீன் ஒன்றும் கிடைக்கவில்லை. ஏற்கனவே விடியற்காலை ஆகியிருந்தது. இயேசு கரையில் நின்றார். ஆனால் அவர் இயேசு என்று சீடர்கள் அறிந்து கொள்ளவில்லை. இயேசு அவர்களிடம், பிள்ளைகளே, மீன் ஒன்றும் படவில்லையா என்று கேட்டார். அதற்கு அவர்கள் இல்லை என்றார்கள். அவர், படகின் வலப்பக்கத்தில் வலை வீசுங்கள், மீன் கிடைக்கும் என்று அவர்களிடம் கூறினார். அவர்களும் அவ்வாறே வீசினார்கள். மீன்கள் மிகுதியாய் அகப்பட்டதால் அவர்களால் வலையை இழுக்க முடியவில்லை. இயேசுவின் அன்பு சீடர் அதை கண்டு பேதுருவிடம், அங்கு நிற்பவர் ஆண்டவர்தாம் என்றார். இதை கேட்டவுடன் தம் ஆடையை களைந்திருந்த சீமோன் பேதுரு ஆடையை இடுப்பில் கட்டிக்கொண்டு கடலில் குதித்தார். மற்ற சீடர்கள் மீன்களுடன் வலையை இழுத்து கொண்டு படகிலேயே வந்தார்கள். அவர்கள் கரையிலிருந்து வெகு தொலையில் இல்லை, ஏறக்குறைய 100 மீட்டர் தொலையில்தான் இருந்தார்கள். படகை விட்டு இறங்கியவுடன் கரியினால் தீ மூட்டியிருப்பதையும் அதன் மீது மீன் வைத்திருப்பதையும் அவர்கள் கண்டார்கள். அங்கு அப்பமும் இருந்தது. இயேசு அவர்களிடம், நீங்கள் இப்போது பிடித்தவற்றில் சில மீன்களை கொண்டு வாருங்கள் என்றார். சீமோன் பேதுரு படகில் ஏறி வலையை கரைக்கு இழுத்தார். வலை நிறைய பெரிய மீன்கள் இருந்தன. அவற்றின் எண்ணிக்கை 153. இத்தனை மீன்களிலிருந்தும் வலை கிழியவில்லை. இயேசு அவர்களிடம், உணவருந்த வாருங்கள் என்றார். சீடர்களுள் எவரும், நீர் யார் என்று இயேசுவிடம் கேட்க துணியவில்லை. ஏனெனில் அவர் ஆண்டவர்தாம் என்று அவர்கள் அறிந்து கொண்டார்கள். இயேசு அவர்கள் அருகில் வந்து அப்பத்தை எடுத்து அவர்களிடம் கொடுத்தார். மீனையும் அவ்வாறே கொடுத்தார். இவ்வாறு இயேசு இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட பின்பு தம் சீடருக்கு இப்போது 3 முறையாக தோன்றினார். ஆண்டவரின் அருள் வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான வேளையில் ஆண்டவருடைய பிள்ளைகளை இந்த நாளினுடைய இறை சிந்தனையோடு சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று ஆண்டவருடைய நாள், ஆண்டவருடைய வார்த்தைகளை சிந்திக்கிற நாள். ஆகவே உங்களுடைய வேலை பளுவுக்கு மத்தியிலே கூட நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையின் வல்லமையை தியானித்து செயல்படுத்த, செயலாற்றக்கூடிய ஒரு ஆற்றலோடு நாம் கடந்து வர ஆண்டவர் இந்த அழைப்பை இன்று நமக்கு கொடுக்கிறார். இந்த அழைப்பை உணர்ந்தவர்களாக நாம் கடந்து செல்லணும். ஏன் நாம் இப்படி ஒரு சிறப்பு வாழ்க்கை முறையை நம்ம தேர்ந்தெடுக்கணும், ஏன் ஆண்டவருடைய காரியத்தை அறிந்து கொள்ளணும் அப்படின்னு பார்த்தா, தெசலோனிக்கர்கள் எழுதப்பட்ட அந்த 2வது திருமுகம் 2வது அதிகாரத்தில் ஆண்டவருடைய வார்த்தை மீட்பு பெற தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் என்கிற ஒரு தலைப்பில் ஆண்டவர் பேசுகிறார். பாருங்க, தூய ஆவியால் நம்ம தூய்மையாக்கப்பட்டு நீங்கள் உண்மையை நம்பி மீட்பு அடையும்படி கடவுள் உங்களை முதன் முதலாக தேர்ந்து கொண்டார். அப்போ ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்டிரு முதன் முதலாக தெரிந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னா, அப்போ நான் ஆண்டவருக்கு உகந்த சாட்சியாக மாற வேண்டும். அதுக்கு தான் ஆண்டவர் என்ன செய்கிறார், இந்த நற்செய்திகளில் முதல் வாசகம் இரண்டாவது வாசகம் என்று சொல்லி இந்த இறை வார்த்தைகள் வழியாக பேசிக்கொண்டே இருக்கிறார். இந்த இறை வார்த்தையை நாம் கேட்டு தியானித்து நம்மையே நாம் மாற்றிக்கொள்வது தான் கடவுளுடைய விருப்பமான ஒரு காரியம். இன்றைக்கு பாருங்கள், இந்த உயிர்த்த ஆண்டவர் 40 நாள் உயிர்த்து 40 நாட்கள் சீடர்களோடு தங்கி இருந்தார். சீடர்களோடு இருக்கிறாரு, சீடர்களுக்கு தன்னை அவரை அடையாளப்படுத்துகிறார். அவர்களுடைய தோல்வி மனநிலையை என்ன செய்கிறாரு, மாற்றுறார். என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இந்த அருமையான வேளையில் நாமும் கிறிஸ்தவர்கள் என்கிற போர்வைக்குள்ளே இருப்போம், ஆனால் உயிர்த்த இயேசுவின் கிறிஸ்தவர்களாக மாறியிருக்கிறோமா? அதுதான் கிறிஸ்தவ வாழ்வினுடைய வெற்றிக்கான அடையாளம். இப்போ இயேசு சாமி எப்படி உயிர்த்தார், உயிர்க்கிறதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, அவருடைய இழப்பு, அவர் எல்லாவற்றையும் இழக்க துணிந்தார். இன்றைக்கி நாம் எதையும் இழக்காமல் உயிர்த்த இயேசுவின் அனுபவத்தை பெற முடியுமானா? இல்லை. இன்றைக்கி நிறைய பேர் வயதான நிலையில் கூட அவங்க இறக்க மறுக்கிறாங்க. இறப்பு என்பது சாபம் என்று நினைக்கிறாங்க. இறப்பு சாபம் அல்ல, இறப்பு என்பது ஒரு ஆசீர்வாதம். இறப்பின் வழியாகத்தான் நம்ம என்ன செய்கிறோம், கடவுளுடைய மீட்புக்குரிய அந்த அடையாளமாக மாற்றம் அடைகிறோம். அப்போது இறப்பு என்பது எல்லா நேரத்தையும், எல்லாரும் எல்லா நேரத்துலையும் சாகிறத நம்ம விரும்புறதில்லை. இப்போ கொரோனா வந்தது, நிறைய பேர் துன்ப துயரங்களில் வேதனைகளில் உடல் நோயினால் மடிந்தாங்க. இதெல்லாம் நம்ம எல்லோரும் சரி செத்துட்டு சீக்கிரம் செத்துருவோம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறதில்லை. ஆனால் கடவுளுடைய திட்டம் அப்படிப்பட்ட ஒரு நிலையை நாம் கடந்து செல்ல வேண்டும் என்று இருந்தால் அதை நாம் ஏற்றுக்கொள்ள தயங்காத ஒரு பிள்ளைகளாக இருக்கணும். சீடர்கள் அப்படித்தான் என்ன செய்கிறாங்க, அந்த இறப்பை குறித்த, உயிரை குறித்த ஒரு பயம், ஒரு பிடிப்பு நிலை, அதை விட்டுட்டு வெளியில் வந்துட்டாங்க. இன்றைக்கி கடவுள் நமக்கும் இன்றைக்கி நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆண்டவருடைய காரியம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை அவர் கற்றுக் கொடுத்து நம்மையும் இந்த வார்த்தைகள் வழியாக இந்த சீடத்துவத்தினுடைய அடையாளத்துக்குள்ளே அழைத்து செல்கிறார். அப்போது பாருங்கள், இன்றைக்கு திபேரிய கடல் அருகே மீண்டும் தோன்றிய இந்த 21வது இறைவசனம், 20லேயே யோவான் நற்செய்தியில் நம்ம பார்க்குறோம், 20லேயே அந்த சாப்டர்லாம் முடிஞ்சிடும், வாழ்த்து சொல்லி முடிப்பார். ஆனால் 21வது அதிகாரம் பின் நாட்களில் அது ஒரு மீண்டுமாக இணைக்கப்பட்ட ஒரு பகுதியாக இருக்கக்கூடும் என்று ஆய்வாளர்கள் நம்புகிறாங்க. ஏன்னா அது அப்ரப்டாக வேறு ஒரு ஒரு சேர்ப்பு மாதிரி நல்லா தெரியுது. அதில் ஏன் அதை சேர்த்துருக்கிறாங்க அப்படின்னா, அதில் அந்த பேதுருவினுடைய அந்த தலைமை பீடத்திற்கான ஒரு உறுதியை அந்த இடத்துல அவர் வைத்து யோவான் நிறைவு செய்வதை பார்க்கிறோம். அப்போது ஆண்டவருடைய அந்த அடையாளம், ஆண்டவர் உருவாக்க விரும்புகிற திரு அவையினுடைய அழுத்தமான செய்தியை, திருச்சபை திருச்சபைன்னு நம்ம சொல்கிறோம் பாருங்களேன், இது வந்து எல்லா திருச்சபையும் கடவுள் அங்கீகரிக்கிறாரா, இல்லை கடவுள் விரும்பியதா அப்படின்னா, இல்லை கடவுள் விரும்பியது இது தான் அப்படிங்கிறத இந்த பேதுருவினுடைய தலைமை பீடத்திற்குள்ளே வரக்கூடிய ஒரு அடையாளம், தலைமை பீடத்திற்குள்ளே வரக்கூடிய ஒரு ஐக்கியம், இதைத்தான் வந்து ஆண்டவர் இந்த இடத்துல உறுதி செய்கிறார் என்று யோவான் நற்செய்தியாளர் அதை உறுதி செய்கிறார். அப்போ யோவான் நற்செய்தியாளர் நமக்கு கொடுத்துருக்கிற இந்த பகுதியை இன்றைக்கு நாம் ஆழமான சிந்தனைக்கு எடுத்துக்கொள்கிறோம். யோவான் 13:38 பார்க்குறோம் பாருங்கள். இந்த நற்செய்தியில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, இயேசு ஆண்டவர் வந்து பேதுருவை பார்த்து சொல்கிறார், நீ என்னை அன்பு செய்கிறாயா, நீ என்னை அன்பு செய்கிறாயா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாருங்கள் 3 முறை கேட்டு அவருக்கு என்ன செய்கிறாரு, ஒரு விஷயத்தை விளக்குறாரு. இப்போ இந்த இடத்துல ஏன் 3 முறை கேட்குறாரு அப்படின்னு நம்ம பார்க்குற போது, இயேசு 13:38 யோவானில் அதுக்குரிய கிராஸ் ரெஃபரன்ஸ் அங்கே இருக்குது. இயேசு என்ன செய்கிறார் பாருங்கள், எனக்காக உயிரையும் கொடுப்பாயோ சொல்கிறாரு. நீங்கள் என்ன செய்யணும்னு சொல்லுங்கள், நான் உயிரையே தரேன் அப்படின்னு சொன்ன பேதுருக்கிட்ட சொல்கிறாரு, எனக்காக உயிரையும் கொடுப்பாயோ, நீ 3 முறை என்னை மறுதளிக்கும் முன் சேவல் கூவாது என உறுதியாக உனக்கு சொல்லுகிறேன். அப்போது நீ 3 முறை என்னை மறுதளித்திருப்பாய். அப்போ 3 முறை மறுதளித்ததனுடைய எதிர்வினையான ஒரு செயல்பாடு தான் இந்த நற்செய்தியில் நம்ம பார்க்குற அந்த 3 முறை ஆண்டவர் பேதுருவை விசாரிக்கிற, அவருடைய அந்த அழைத்தலை உறுதி செய்கிற. இப்போ நீ புரிஞ்சுக்கிட்டியா, இதுதான் அழைப்பு, இது இந்த அழைப்பின்படி நீ ஓடுவாயா, இந்த அழைப்பின்படி நீ வாழ்வாயா, இந்த அழைப்பின்படி நான் சொன்னதை செய்வாயா, இல்லை மீண்டும் நீ விட்டுட்டு ஓடிடுவியா? அப்போது அவர் பேதுருவினுடைய அந்த பதில் மொழிகளை பார்க்குற பொழுது மூன்றாம் முறையாக இயேசு அவரிடம் யோவானின் மகன் சீமோனே உனக்கு என்னிடம் அன்பு உண்டா என்று கேட்டார். உனக்கு என்னிடம் அன்பு உண்டா என்று இயேசு மூன்றாம் முறை கேட்டதால், முதல் முறை கேட்டப்ப உணரலை, இரண்டாம் முறை கேட்டப்ப உணரலை, மூன்றாம் முறை கேட்டதால் பேதுரு துயருற்று அவரிடம் ஆண்டவரே உமக்கு எல்லாம் தெரியுமே, எனக்கு மீது அன்பு உண்டு என்பது நீர் அறியாத ஒன்றா என்றார். அப்போ பாருங்கள், அவருடைய தோல்வி நிலையில் கூட அவர் மீண்டும் ஆண்டவரோடு இணைந்து ஆண்டவருக்கு மீண்டும் அவர் உறுதியை வைக்கிறார். இதில் ஒரு அருமையான ஒரு அடையாளத்தை நம்ம பார்க்குறோம். இயேசுசாமி தோல்விகளை பார்க்கிறவர் அல்ல. இயேசு உயிர்த்த பிற்பாடு தன் சீடர்களெல்லாம் சந்திக்கிறாரு. அந்த சீடர்கள்லாம் யார்? யோவானை தவிர மற்ற எல்லாருமே ஓடி போனவர்கள். இயேசு என்ன செய்யலை? அந்த ஓடி போனவங்களெல்லாம் கூப்பிடுன்னு சொல்லி வசைப்பாடலை, அவங்கள திட்டலை. இன்றைக்கி நம்ம கூட பல நேரம் என்ன செய்கிறோம்? கடவுள் நான் இவ்வளோ பாவம் பண்ணிட்டேன், கடவுள் என்னை மன்னிப்பாரா, கடவுள் என்னை ஏற்றுக்கொள்வாரான்னு சொல்லி பல பேர் என்ன செய்கிறாங்க? இந்த கடவுளுடைய அன்பிலிருந்து தங்களை விலக்கி வைத்து கொள்கிறாங்க. இது பிசாசு உங்களுக்குள்ளே பேசுகிற ஒரு செய்தி. கடவுள் உன்னை மன்னிக்க மாட்டார். பாவ பொறுத்தலில் போய் நம்ம பாவ அறிக்கை செய்த பிறகும் கூட பலருக்கு ஒரு உணர்வு ஓடிக்கிட்டே இருக்கும், இந்த பாவம் மன்னிக்கப்பட்டிருக்குமா, ஃபாதர் வந்து அதை சரியாக கேட்டிருப்பாரா, இந்த பாவம் வந்து ஃபாதர் வந்து சரியாக உணராமல் சொல்லியிருப்பார், நான் எவ்வளோ பெரிய பாவத்தை சொன்னேன், ஃபாதர் அட்வைஸ் கொடுக்கும்போது அந்த பாவத்தை பற்றி எதுவுமே சொல்லலையே. இப்படி பிசாசு நமக்குள்ளிருந்து இந்த தீமையினுடைய ஆதிக்கம் நம்மை பலவாறு பேசி கடவுளுடைய இரக்கத்தை நீ நினைத்து பார்க்க முடியாதபடி, கடவுளுடைய இரக்கத்தை முழுமையாய் அறிய முடியாதபடி அது என்ன செய்யும்? வேலை செய்யும். அதனால தான் இன்றைக்கி நம்ம இந்த பேதுருவினுடைய அடையாளம், இயேசு பேதுருவை மேற்கொள்ளுதல், என்கவுண்டரிங்னு சொல்கிறோம், என்கவுண்டரிங். இப்போ இந்த என்கவுண்டரிங் எப்படி? பவுலடியாரையும் என்கவுண்டர் பண்ணார். பவுலடியார் அப்போ முதல் முறையாக தமஸ்கு நோக்கி போய் கொண்டிருந்த போது இயேசுவால் ஆட்கொள்ளப்பட்டார். ஆனால் இந்த என்கவுண்டரிங், இந்த மேற்கொள்ளுதல், ஆட்கொள்ளுதல் அப்படின்னா, ஏற்கனவே இருந்தவர் இயேசுவோடவே போனவர் வந்தவர் அவரே தவறிழைத்துட்டார், அவரே கடவுளை விட்டு விலகி ஓடிட்டார், மீண்டும் அவர் என்ன செய்தார்? ஒரு உறுதியோடு வந்திருந்தார், இனிமேல் அப்படி நடக்காதபடி நான் பார்த்துக்கணும், என் ஆண்டவர் இதோ எங்களை எல்லாம் மீண்டும் கூட்டி ஒன்று சேர்த்திருக்கிறார் அப்படிங்கிற மனநிலையோடு வந்த பேதுருவிடத்தில் தான் இதை கேட்குறார். அப்போ பேதுருவிடத்தில் இதை கேட்குற ஒவ்வொரு நிலையிலும் பாருங்கள், அவர் என்ன சொல்கிறாரு? என் ஆடுகளை பேணி வளர், என் ஆடுகளை மேய், என் ஆடுகளை நீ பார்த்துக்கோ. அப்போ மூன்று இடத்துலையும் ஆடுகளை பற்றிய கவலையை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார் பாருங்களேன். அப்போ கடவுளுக்கு என்ன கவலைன்னா இந்த ஆடுகளை பற்றிய கவலை தான். இன்றைக்கி நம்ம ஏன் கடவுள் நமக்காக இறங்கி வந்தாருன்னா, நமக்காக தான் இறங்கி வந்தார். பாவத்தை மீட்கணும், பாவத்திலிருந்து நம்மை கழுவணுங்கிறது ஒரு புறம் விளக்க இறையியல் விளக்கங்களாக இருந்தாலும், உன் மீது என் மீது இருக்கிற அன்பினாலே ஆண்டவர் இறங்கி வந்தார். ஆண்டவருடைய பிள்ளைகள் இதை ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது. கடவுளுடைய அன்பு என்பது ஏதோ சந்தர்ப்பவாத அன்பு அல்ல, அதையெல்லாம் கடந்த ஒரு நிலை. அதனால தான் கடவுள் அந்த உயரிய அன்பை கொடுத்து, அந்த அன்பின் வழியாகவே கடவுள் என்ன செய்தார்? மனிதனை மீட்க தன்னுடைய அன்பான மகனை கொடுக்கிறார். இன்றைக்கி நாம் யோசிக்கணும், அவரை நம்மை அடித்து, நான் உன்னை வேகமாக அடிக்க மாட்டேன், மெதுவாக அடித்து உன்னுடைய அந்த பரிகாரத்தை நான் பெற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு அவர் என்ன செய்யல, நம்மை எந்த விதத்திலும் துன்புறுத்தாமல் நம் மீது இருக்கிற அன்பினாலே தம்முடைய ஒரே பேரான மகனை இந்த உலகத்திற்கு கையளிக்க அவர் தீர்மானித்தார். அப்போ கடவுளுடைய அன்பு இதில் வெளிப்படுகிறது என்கிற வார்த்தையெல்லாம் நம்ம படிச்சிருக்கிறோம். அப்போ கடவுளுடைய அன்பு இவ்வளவாக இருக்கிற பொழுது இந்த ஆடுகளின் மீது இன்றைக்கி நாம் யோசிக்கணும், கடவுளுக்கு இந்த ஆடுகளின் மீது, என் மீது, நான் தான் ஆடு, என் மீது இவ்வளோ அக்கறை இருக்குதுன்னா நான் எப்படி இந்த தெய்வத்தை உயர்த்தி பார்க்க வேண்டும்? எசேக்கியேல் 34:6 பார்க்குறோம், நிறைய இடத்துல இருக்குது, நம்ம உதாரணத்தை சொல்கிறோம். எசேக்கியேல் 34:6 சொல்லுது, என் ஆடுகள் எல்லா மலைகளிலும் உயர்ந்த குன்றுகளிலும் அலைந்து திரிந்தன, பூவுலகில் எவ்விடத்திலும் என் மந்தை சிதறுண்டு போனது, அதை தேடவோ கூட்டி சேர்க்கவோ எவரும் இல்லர். கவலையை வெளிப்படுத்துகிறார். அதனால் எசேக்கியேல் 34 ஆண்டவர் சொல்கிறாரு, நானே போவேன், நானே போய் என் ஆடுகளை நானே காப்பாற்றுவேன், நான் என் ஆடுகளை நானே பேணி வளர்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் கடவுள் என்ன செய்கிறாரு? இறங்கி வர்றாரு. அப்போது ஆண்டவருடைய வார்த்தை பாருங்கள், இன்றைக்கி அப்படி இறங்கி வந்த கடவுள் தான் செய்ய வேண்டிய இந்த ஆடுகளுக்காக எதையெல்லாம் செய்யணுமோ அதையெல்லாம் செய்துட்டு, அதையெல்லாம் அப்படியே தன்னுடைய திருத்தூதர்கள் நம்முடைய பிள்ளைகள்கிட்ட கையில் ஒப்படைச்சிட்டு அவர் செல்ல வேண்டிய கட்டாயத்தை உணர்ந்தவராய் இதையும் செயல்படுத்துவதை நம்ம பார்க்குறோம். அதனால தான் இந்த இடத்துல நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது இயேசு சாமி பழசெல்லாம் கிளறி. நிறைய நேரம் நம்ம என்ன செய்கிறோம், பழசை கிளறிக்கிட்டே வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இயேசுவை பாருங்கள், ஏன்டா ஓடுன, நீ என்னத்துக்கு ஓடுன, நீ ஓடுனே இதுக்கு காரணம் இருக்குதா அப்படின்னு பாருங்கள். அவங்கள பழசை கிளறவே இல்லை. அவங்கள வந்து பார்க்குற போது அவங்களுக்கு முன்னாடி நின்று பூட்டிய கதவுக்குள்ளே புதைந்து கிடந்தவர்களை பார்த்து உடனே இயேசு சொல்கிறாரு, உங்களுக்கு அமைதி உரித்தாங்க. நம்மளாம் தான் சொல்லுவோமா, ஏன் இவங்கெல்லாம் ஓடின பயல், தோற்று போன பயல், எவ்வளவு பேசியும் உள்ளத்தில் உள்வாங்காத மனுஷங்க. நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல கோபத்தை வெளிப்படுத்துவோம்ல, ஆண்டவர் வந்து கோபத்தை வெளிப்படுத்தலை. அவர் என்ன செய்கிறார், அவர்களை மன்னித்து அவர்களுடைய நிலையை அவர் புரிந்து கொண்டு அடுத்த கட்டமான உயர்வுக்கு அவர்களை அழைத்து செல்கிறார். என் அன்புக்குரிய தேவஜானமே, நர்மையான வேளையில் உங்கள் வாழ்க்கையும் அப்படி தடம்புரண்டு தோல்வி மன நிலையில் ஏதோ ஒரு இடத்துல நாம் அப்படியே பிடிப்பு நிலை கிறிஸ்தவத்துக்குள்ளே வந்து ஏதோ ஒரு கிறிஸ்தவத்தில் நாம் அப்படியே நிற்கிறோம் அப்படின்னா ஆண்டவர் நம்மை அழைக்கிறார், இதோ எழுந்து ஓடு, மீண்டுமாய் உன்னை நான் மன்னித்து உன்னை நான் அனுப்புகிறேன். கடவுளுடைய மன்னிப்புக்கு இந்த உலகத்தில் அளவே இல்லை. ஆனால் கடவுள் கடைசி வரைக்கும் எதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்ன்னா அநியாயத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார். அவர் நீதியின் தேவன். அப்போ எது நீதி, எது நேர்மை கடவுளுக்கு, அதைத்தான் சீடர்களை பார்க்க அவர் அழைக்கிறார். இது நான் நீதியின்படி நான் எல்லாவற்றையும் செய்தேன், நீங்கள் யோசித்து பாருங்கள் அப்படின்னு நமக்கு சொல்லிக் கொடுக்குறார், சீடர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். அவர் நீதியின்படி பாருங்கள், அவங்களுடைய காயங்களை புரட்டலை. நிறைய பேர் எங்கக்கிட்ட கவுன்சிலிங் வருவாங்க. கவுன்சிலிங் வரும்போது அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, பலவிதமான சூழல்களில் காயங்களை அனுபவிச்சிருப்பாங்க. ஏதோ ஒரு வீட்டில் இறப்பு அல்லது தோல்வி, பிஸ்னஸ் ஃபெயிலியர், லாஸ் ஆஃப் திங்ஸ், ஏதாவது பொருள்கள் இழப்பு, இப்படி நிறைய காயங்களால் நம்ம காயப்பட்டிருக்கிறோம். அப்படி காயப்பட்டவங்க வந்து பேசுகிற போது அவங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குற ஒரே ஒரு விஷயம், நம்ம சேரில் உட்காந்துருக்குறோம், நம்ம சேரில் உட்காந்து எந்திரிக்கிறோம், எந்திரிக்கிறோம் அப்படின்னா எங்கேயோ நம்ம போகிறோம். அப்படி போகணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா நம்ம காலை எங்கே எடுத்து வைப்போம், அடுத்த அடி முன்னாடி தான் எடுத்து வைப்போம். காலை எடுத்து நம்ம என்ன செய்ய மாட்டோம், பின்னாடி வச்சு பின்னாடியே நடக்க மாட்டோம். இதுதான் கடவுள் நமக்கு காட்டுகிற அடையாளம். எப்படி நம்முடைய எண்ணத்தில் நம்ம நடக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா கால் முன்னாடி போகுதோ அதே மாதிரி தான் எண்ணத்துலேயும் உங்களுடைய எண்ணங்களிலும் முன்னாடி தான் இருக்கணும். அடுத்தது நான் என்ன செய்யணும், இறந்தவரை நினைத்து அழுது கொண்டே இருந்தால் எல்லாம் சரியாயிடுமா, இல்லை அது திட்டு ஏன் நடந்தது, ஏன் நடந்தது. சில பேர் பார்த்திங்கன்னா ஏன் இப்படி நடந்தது, தேடி என்ன பண்ண போகிற, காரணம் கண்டுபிடிச்சி என்ன செய்ய போகிறோம். பாருங்கள், நம்ம என்ன இந்த இந்த கஷ்டமான சூழல் எனக்கு இருக்கக்கூடாது, அதுதான் நம்முடைய திட்டம். அதை நம்ம கடவுள்கிட்ட சொல்லிவிட்டு கடவுள் என்னை வழி நடத்துங்கன்னு சொல்லி நம்ம அடுத்த கட்டமான உயர்வுக்கு தானே ஓடணுமே ஒழிய ஏன் இப்படி நடந்தது என்று நம்ம என்ன செய்யக்கூடாது, காரண காரியத்தை அங்கே தேடிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால தான் ஆண்டவர் இன்றைக்கி நமக்கு சீடர்களுக்கிட்டலாம் வந்து ஏன் நீ ஓடி போன, ஏன் என்ன நடந்துச்சு, எங்கே ஃபெயிலியரு அப்படிலாம் யோசிக்கலை. அவர் மனிதர்களை புனிந்து வைத்திருந்தார். உடனே அவர் என்ன செய்கிறாரு, அந்த திட்டத்தை அடுத்தது கொடுக்குறாரு. சீடர்களை கலிலியாவுக்கு வர சொல்லு, நான் கலிலியாவில் அவங்கள பார்க்கணுங்கிறார். ஒரு இடத்துல அவங்கள உடனே எல்லாத்தையும் கிளம்பி எருசலேமுக்கு போக சொல்லுங்கிறாரு. பாருங்கள், கடவுள் திட்டம் சார்ந்த அந்த செயல்பாடு, திட்டம் சார்ந்த அந்த பேச்சு, திட்டம் சார்ந்த வழிநடத்துதல். இன்றைக்கி நம்மளுக்கும் கடவுள் என்ன செய்கிறார், இதே அழைப்பை கொடுத்துட்டே இருக்கிறார். இன்றைக்கி பேதுருவை பார்த்து என் மீது அன்பு உண்டா, என் ஆடுகளை பேணிவளர் அப்படின்னு சொல்கிற வார்த்தையிலிருந்து ஒரு விஷயத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவன் அன்பு ஆடுகளில் வெளிப்படுகிறது, ஆண்டவருடைய அன்பு ஆடுகளில் வெளிப்படுகிறது. இப்போ ஆண்டவர் மீது அன்பு கொண்டிருக்கிற பிள்ளை அப்படின்னு நான் சொல்கிறேன். இன்றைக்கி விசுவாசிகள் என்கிற கூட்டத்தில் இருக்கிற நிறைய பேருக்கு பிரச்சனை என்னென்னா, ஆண்டவன்கிட்ட அன்பு இருக்குது, ஆடுகள் இடத்திலே அன்பு இல்லை. ஆண்டவரிடத்திலே அன்பு கொண்டு ஆடுகளிடத்திலே அன்பு கொள்ளாதவர்கள் ஆண்டவருடைய இரக்கத்தை பெற முடியாது. அடிக்கொடிட்டு வைத்துக் கொள்ளுங்க மனசில். வீட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய உறவுகள், நம்முடைய உறவுகள், அது மாமனார், மாமியார், மருமகள், இப்படி நம்மளுடைய தாய் தந்தை, இப்படி நம்மளுடைய உறவுகளை அன்பு செய்ய முடியாமல் தெரியாமல், நான் ஆண்டவரை அன்பு செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் என்னுடைய அன்பு பொய்யான அன்பு. அதனால தான் ஆண்டவர் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறார், நீங்கள் என்ன செய், ஆடுகளை பேணி வளர். அப்போ நம்ம கண்ணை திறந்து பார்க்கணும். இதே அழைப்பு கடவுள் நமக்கு கொடுக்குறார், எது என்னுடைய ஆடு. அப்போ நம்ம வீட்டுக்குள்ளே இருந்து நம்ம என்ன செய்யணும், கடந்து போகணும், அடுத்த கட்டமான நிலைக்கு உயர்ந்து போகணும். அதில் பாருங்கள், இதில் இன்னொரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். பேதுரு இறந்து கடவுளை மாட்சிப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு விஷயத்தையும் இந்த இடத்துல ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். பேதுரு இறந்து கடவுளை மாட்சிப்படுத்தணும். இன்றைக்கி நிறைய பேர் இறக்க மறுக்கிறாங்க, இறக்கிற பயப்படுறாங்க. இறப்புனாலே அது இன்னும் சாபம், இறந்தால் தான் நீ மாட்சிப்படுத்த முடியும், மாட்சி கொடுக்க முடியும். ஆண்டவர் அதுக்கு தான் அந்த வார்த்தையை இந்த இடத்துல வைக்கிறார். பேதுரு இறந்து கடவுளை மாட்சிப்படுத்து. எப்படி இறப்பது, அது வித்தியாசப்படுது. பாருங்கள், யோவான் 17:1 இந்த மாட்சிப்படுத்துவதை பற்றி நிறைய அடையாளங்கள் இருக்கிறது. இவ்வாறு பேசிய பின் இயேசு வானத்தை அண்ணார்ந்து பார்த்து வேண்டியது, தந்தையே நேரம் வந்துவிட்டது, உம் மகன் உம்மை மாட்சிப்படுத்துமாறு, நீர் மகனை மாட்சிப்படுத்தும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் ரெடியாக இருக்கிறேன், நீங்கள் செய்ய வேண்டியதை செய்யுங்க. இப்போ நம்மளும் யோசிக்கணும். அப்போ இந்த வார்த்தைகளை பார்க்குற போது நீங்களும் கடவுளை எப்படி மாட்சிப்படுத்த முடியும்? நான் இதை விரும்புகிறேன், ஆனால் உம்முடைய விருப்பம் இதுதான்னா நான் அதை செய்கிறேன். இதுதான் இயேசுவினுடைய மனநிலை. யோவான் 17:4 பார்க்குறோம், நான் செய்யுமாறு நீர் என்னிடம் ஒப்படைத்திருந்த வேலையை செய்து முடித்து நான் உம்மை உலகில் மாட்சிப்படுத்தினேன். இந்த உலகத்தில் கடவுள் நமக்கு உடல் சுகத்தை தராருங்க, நோயிலிருந்து விடுதலை தராரு, நோயிலிருந்து அற்புதமான அதிசயமான விடுதலையை கொடுக்குறாரு, அப்புறம் நல்ல உடல் பலத்தை கொடுக்குறாரு, நல்ல ஒரு குடும்பத்தை கொடுக்குறாரு, பொருள் ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு. இப்படி நிறைய ஆசீர்வாதம் உலகத்தினுடைய பார்வையில் நம்ம பார்த்தோம்னா கொட்டி கிடக்கிற ஆசீர்வாதங்கள் ஏராளம் ஏராளமாக இருக்கிறது. ஆண்டவர் இப்போ இவ்வளவு ஆசீர்வாதத்தையும் கொடுக்கிறது எதற்காகனா, நான் செய்யுமாறு நீர் என்னிடம் ஒப்படைத்திருந்த வேலையை செய்து முடித்து நான் உலகில் உம்மை உலகில் மாட்சிப்படுத்தினேன். அப்போ நாமும் கடவுளை மாட்சிப்படுத்தணும்னா இயேசுவினுடைய மனநிலையை ஒத்தவர்களாக கடவுள் நம்மிடத்தில் என்ன வேலை கொடுத்துருக்கிறாரோ அதை நம்ம செய்யணும். அது எனக்கும் குருவானவராக இருக்கிற எனக்கும் அதுதான், பொதுநிலையாக இருக்கிற உங்களுக்கும் அதுதான், துறவரத்தாராக இருக்கிறவங்களுக்கும் அதுதான், எல்லாருக்கும் கடவுள் என்ன செய்கிறாரு, ஒரு திட்டத்தை வைத்து தான் இந்த இடத்துல ஓட விட்டுருக்கிறார். அதனால் திட்டமே இல்லாமல் நீங்களாக ஒரு திட்டம் வகுத்து கொண்டு ஓடுவதல்ல. அதுதான் ஆண்டவருடைய வார்த்தை கடைசியாக பேதுருவை பற்றி சொல்லுகிற பொழுது சொல்கிறாரு, நீ இளைஞனாக இருந்தபோது நீயே இடையை கட்டி கொண்டு உனக்கு விருப்பமான இடத்தில் நடமாடி வந்தாய், உனக்கு முதிர்ந்த வயது ஆகும்போது நீ கைகளை விரித்து கொடுப்பாய், வேறொருவர் உன்னை கட்டி உனக்கு விருப்பமில்லாத இடத்திற்கு கூட்டி செல்வர் என உறுதியாக உனக்கு சொல்கிறேன் என்றார். அப்போது இதுதான் நடக்க போகுது, உனக்கு விருப்பமில்லாத இடம், இதுதான் கடவுளுடைய அந்த சிறப்பான வழி நடத்துதல். பேதுரு இப்படி தான் மாட்சி கொடுக்க போகிறாரு. அப்போ கடவுளுடைய மாட்சி என்னில் வெளிப்படுவது எப்படி? கடவுள் விரும்பும் விதமாக நான் செயல்படுவது. ஆகவே இந்த அருமையான வேலையில் பாருங்கள், ஆண்டவர் பல இடத்துல இதை பற்றி பேசுகிறாரு. யோவான் 21:19 கூட பேதுரு இவ்வாறு இறந்து கடவுளை மாட்சிப்படுத்த போகிறார் என்பதை குறிப்பிட்டே அவர் இவ்வாறு சொன்னார், இதை சொன்ன பின் பேதுருவிடம் என்னை பின்தொடர் என்றார், என்னை பின்தொடர்ந்து வா அப்படிங்கிறார். அப்போது உயிர்த்த இயேசு அடுத்த கடைசி கட்டமான ஒரு நிலையில் கூட அடுத்த டார்கெட்டை வச்சுட்டு போகிறார், என்னை பின்தொடர்ந்து நீ வா. அப்போ சிலுவையில் ஏறினது போல் நீ ஏற போகிற, என்னை பின்தொடர்ந்து வா. இன்றைக்கி கடவுள் பாருங்கள், இன்றைக்கி நமக்கும் பல விதத்தில் இந்த அடையாளங்களை எல்லாம் கொடுத்துட்டே இருக்கிறாரு. இந்த பகுதியில் இன்னொரு விஷயத்தையும் நம்ம பார்க்குறோம், இந்த ஆடுகளை பேணி வளர்னா எந்த ஆடுகள்? இன்றைக்கி நம்ம நிறைய விஷயத்தில் குறுகி போயிட்டோம், நம்ம எல்லாம் நம்மளுடைய குடும்பத்தில் குறுகிட்டோம், கல்யாணத்துக்கு பொண்ணு எடுக்கிறதுல மாப்பிள்ளை எடுக்கிறதுல குறுகிட்டோம், நம்மளுடைய உறவுகளை நம்ம மேம்படுத்துறதுல குறுகிட்டோம், ஏன் திருச்சபையை எடுத்துகிட்டு போகிறதுலையே குறுகி நிற்கிறோம். இன்றைக்கி அடுத்த சபையார் யாராவது வராங்க, அடுத்த நம்பிக்கையாளர் வராங்கன்னா நம்ம என்ன செய்கிறோம்? அவங்கள அவமானப்படுத்துகிறோம், வேற்றினத்தார் யாராவது நம்ம சுற்றி இருக்கிறவங்களெல்லாம் காயப்படுத்துகிறோம். இது கடவுளுடைய வழி அல்ல. கடவுளுடைய வழி என்னன்னு புரியாத போது நம்ம என்ன செய்கிறோம்? திறந்த மனதோட கடவுளை நம்ம இருக்கும் விதமாக ஆராதிக்கிறோம், கடவுளை எனக்கு வெளிப்படுத்துங்கன்னு நம்ம கேட்குறோம். இந்த 153 என்கிற அந்த எண்ணிக்கை, அவங்க மீன் வலைகளை ராத்திரி நேரம் மீன் கிடைக்கல, இயேசு வந்து நிற்கிறாரு, படைகளை என்ன செய்கிறாரு, வலையை போடுங்க அப்படிங்கிறாரு. வலையை போடுங்க அப்படின்னு சொன்ன உடனே சீடர்கள் வந்து வலையை வீசுகிறாங்க, வலை கிளி மட்டும் வலப்பக்கத்தில் வலை வீசுங்கள் அப்படிங்கிறாரு. இந்த வலப்பக்கம் அப்படின்னா பாருங்கள், உயிர்த்த பிற்பாடு அவர் அதை ஜெயிச்சுட்டு வந்த பிற்பாடு இந்த அடையாளத்தை சொல்கிறார், வலப்பக்கத்தில் வலை வீசுங்க. வலப்பக்கம் என்பது இயேசுவுக்கு ஒரு டார்கெட் வேர்டாகி போயிடுச்சு. ஏன்னா இயேசு அடுத்தது அங்கே தான் போய் உட்கார போகிறார், வலப்புறத்தில், தந்தையினுடைய வலப்புறத்தில் அமர போகிறாரு. அப்போது நாமளும் இயேசுவை போல் மாறணுன்னா நமக்கும் அந்த வலப்புறத்தில் ஒரு ஓரமாக இடம் உண்டு, இயேசுவின் பக்கமாக நமக்கு இடம் உண்டு. அப்போ அவர் சொல்கிறார் பாருங்கள், வலப்புறத்தில் வலை வீசுங்கள் சொன்னார், அவ்வாறே வீசினார்கள், மிகுதியாக அது அடி அகப்பட்டதால் வலையை இழுக்க அவர்களால் முடியவில்லை. அவர் ஆடையை எடுத்து கட்டி கொண்டு அவர் என்ன செய்கிறார், பேதுரு கடலில் குதிச்சிடுறாரு. அப்போது அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த மீன்களினுடைய எண்ணிக்கையை பற்றி நம்ம பேசுகிற போது அந்த தொடர்ச்சியை பார்க்குறோம் பாருங்கள், அவர்கள் மீன்களுடன் வலையை இழுத்து கொண்டு படகிலேயே வந்தார்கள், அவர்கள் கரையிலிருந்து வெகு தொலைவில் ஏறக்குறைய 100 மீட்டர் தொலைவில் தான் இருந்தார்கள். பல அந்த மீன் வந்து இவங்க இதுக்கு லேண்டுக்கு வந்த உடனே அங்கே மீன் ஏற்கனவே கொஞ்சம் மீன் இருக்குது. இயேசு ஏற்கனவே எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிறாரு. பாருங்கள், நீங்கள் உழைக்கிறதுக்கு தயாராக இருந்தீங்கன்னா, கடவுளுடைய திட்டத்தின்படி செயல்பட தயாராக இருந்தீங்கன்னா, ஆண்டவர் உனக்கு தேவையானதை ப்ரொவைட் பண்ணுவார். அவர்களுக்கு அந்த இடத்துல பசியோடு வருகிறவர்களுக்கு என்ன தேவை? உணவு தேவை. ஆகவே கடவுள் தன்னுடைய பணியை செய்ய முயற்சிக்கிற பிள்ளைகளுக்கு நான் எல்லாவற்றையும் கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. வெறுமையில் வந்து நம்மளை ஓடி போய் வேலை செய், நீ இதை போய் செய் அப்படின்னு சொல்கிறவர் இல்லை. சாரிபாத் பெண் கையில் ஒரு படி மாவு கொடுத்துட்டு தான் கேட்குறாரு, ரெண்டு சொட்டி சுடுறியா, ஒன்று எனக்கு கொடு அப்படின்னு கேட்குறார். இல்லாதவங்ககிட்ட போய் கொடுன்னு கேட்குறதில்ல கடவுள். கடவுள் கொடுத்துட்டு தான் அதிலிருந்து திருப்பி கேட்குறாரு. இன்றைக்கி அதையும் கொடுக்க மனசில்லாதவர்கள் மத்தியில் கடவுள் எப்படி மாற்றி அடைய முடியும்? அப்போ கடவுள் என்ன செய்கிறாரு? தீ மூட்டி நெரு மீன்களை சுட்டு வைத்திருக்கிறாரு. வலை நிறைய பெரிய மீன்கள் இருந்தன. அவற்றின் எண்ணிக்கை 153 என்று எழுதப்பட்டிருக்கிறது. யோவான் இந்த எண்ணிக்கையை ஏன் வைக்கிறார்? யோவான் சில நேரத்தில் இப்படி ஏதாவது சில அடையாளங்களை சொல்லிடுவார். அதை குறித்து நம்ம தேடும் போது ஒருத்தர் ஒரு விதமாக பதில் சொல்கிறாங்க. இப்போ இந்த 153 அப்படிங்கிறதுக்கு நிறைய உதாரணங்கள், நிறைய பேர் விளக்கம் கொடுத்துருக்கிறார். செயின் அகுஸ்தினார், நம்ம புனித அகுஸ்தினாருடைய வார்த்தைகள் எல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்குறோம், எடுத்து நம்ம பயன்படுத்துகிறோம். இப்போ இந்த அகுஸ்தினார் என்ன சொல்கிறாருன்னா, 10 கட்டளையை நீ கடைபிடி. இந்த 10 கட்டளையை கடைபிடிச்சின்னா ஆண்டவருடைய 7 வரங்கள் உனக்கு கிடைக்கும். தூயாவியினுடைய வரங்கள், ஞானம், புத்தி, அறிவு, விமரிசை, திடம், பக்தி, தெய்வ பயம் என்கிற 7 வரம் உனக்கு கிடைக்கும். அப்போ அந்த 10 கூட்டல் 7 10 கமாண்ட்மெண்ட்டை ஃபாலோ பண்ணுனா கடவுள் கொடுக்குற கிஃப்ட்டு உனக்கு கிடைக்க போகுது. அதுதான் என்னது? தூயாவியின் வரங்கள். அப்போ 10 கூட்டல் 7 அது 17 ஆகிடுது. இப்போ என்ன செய்கிறாரு? இந்த 17ஐயும் 1, 2, 3 போட்டு கூட்ட சொல்கிறார். 1 கூட்டல் 2 கூட்டல் 3 கூட்டல் 4 அப்படின்னு 17 வரைக்கும் கூட்ட சொல்கிறார். கூட்டி பார்த்தா 153 வருது. அவர் இப்படி அதற்கு ஒரு பொருள் காண்றார். புனித சிரில் எப்படி இதை பார்க்குறார் அப்படின்னா, 100 என்பது எண்ணிக்கை பெருசாக வச்சுக்கிறார். 100, 50, 3 இந்த 3 ரேஷியோவாக பிரிக்கிறார். இந்த 100ங்கிறது வந்து புற இனத்தாரை குறிக்குது. அவங்க தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போது 100 எண்ணிக்கையை வைத்து புற இனத்தாரிடத்தில் இறைவன் எடுத்து செல்லப்பட வேண்டும். 2வது 50 அப்படிங்கிற வார்த்தை வந்து அந்த குறைவான எண்ணிக்கையில் இருக்கிற அந்த யூத கம்யூனிட்டி, யூத சமூகம் காக்கப்பட வேண்டும். இந்த 2 சேர்ந்தால் உலகமே வந்துடும். அதுக்குள்ளே யூத சமூகத்தை பிரித்து வச்சுட்டு மீதி இருக்கிற எண்ணிக்கை 100க்கு வந்து என்ன செய்கிறாரு? அவர் பெரிய இன்னும் ஆண்டவரோடு இணைக்கப்படாதவங்களும் அதில் சேர்க்கப்படணும் அப்படிங்கிற அடையாளம் இதில் இருக்குது அப்படிங்கிறத 100ங்கிற அடையாளத்தில் வைக்கிறார். 50 யூதர்களுக்கு வைக்க, ஏற்கனவே அறிந்து கொண்டவங்க இன்னும் ஆண்டவரை அறிந்து கொள்ளணும். இதையெல்லாம் அந்த 3ங்கிற அடையாளம், 3 அப்படிங்கிறது, இதையெல்லாம் செய்ய போகிறது யார்? பிதா, சுதன், பரிசுத்தாவி, ட்ரினிட்டி. அந்த 3 தம திருத்துவத்தினுடைய அடையாளமாக இருக்கிறவர் தான் இந்த மீட்பு திட்டத்தை செயல்படுத்த போகிறாரு அப்படின்னு அவர் ஒரு புதிய ஒரு புரிதலை வைக்கிறார். பின்னாடி இவருடைய ஃபாலோவர்ஸ் வந்தவங்க அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இதை கொஞ்சம் மாற்றி பார்க்குறாங்க. இப்போ இருக்கிற கான்டெக்ஸ்ட்டுக்கு மாற்றுறாங்க. இந்த 100 அப்படிங்கிறது வந்து மல்டிடியூட் ஆஃப் மேரிடு லே ஃபெய்த்ஃபுல், அதாவது திருமணமாகி இருக்கிற அந்த கூட்டத்தை சார்ந்தவங்களாக இருக்கிறாங்க. இவங்க தான் வந்து திருமணமாகி கடவுளுக்கு முன்னாடி குடும்ப வாழ்க்கை நடத்துகிறவங்க அப்படிங்கிறவங்கள 100 எண்ணிக்கையில் வைக்கிறாங்க. இந்த 50 அப்படிங்கிறது வந்து ஆண்டவருக்கு தங்களை கையளித்திருக்கிற மக்கள், அதாவது சில பேர் கைம்பெண்களாக விடோசா மாறிடுவாங்க, கணவனை இழந்து மனைவியை இழந்து அவங்க தங்களை கடவுளுக்கு கையளிக்கிறது. இன்னொரு கூட்டம் என்ன இருக்குதுன்னா, கணவன் மனைவியாக இருப்பாங்க, ஆனால் அவங்களுடைய உறவு நிலை வந்து மாறிடும். அவங்க கணவன் மனைவியாக வாழ தகுதியற்ற ஒரு நிலையில் இருப்பாங்க. அப்போ அவங்க என்ன செய்வாங்க? உன்னை விட்டு நான் பிரியலை, என்னை விட்டு நீ பிரியலை, நம்ம ரெண்டு பேரும் சகோதரர்களைப் போல இருப்போம், சகோதர சகோதரிகளைப் போல. ஒரே வீட்டில் தான் கணவன் மனைவியாக வெளியில் இருந்தாலும் உள்ளுக்குள்ளே அவங்க ஒரு சகோதர சகோதரிகளாக அவங்க வாழக்கூடிய ஒரு நிலை, அவங்களையும் இதில் கொண்டு வராரு. இன்னும் இருக்கக்கூடிய இந்த 3% யாருன்னு கேட்டாக்க, அவங்க இந்த கற்பு நெறியை கடவுளுக்கு கொடுத்து கடவுளுக்காக வாழக்கூடிய அந்த ஒரு குழுவினர், அது ஒரு சிறிய குழுவினர், இந்த குருக்கள், கன்னியர்கள் அப்படி வச்சுக்கலாம். அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க? இந்த 133 சேர்ந்தது தான் ஹோல் சர்ச் அப்படின்னு சொல்லி அவர் இந்த திருவவையினுடைய அடையாளமாக தான் இதெல்லாம் அவர் பேசுகிறாரு அப்படின்னு சிரில் அடையாளப்படுத்துகிறார். பாருங்கள், எல்லாருமே திருவவையினுடைய ஒரு அடையாளமாக தான் இதெல்லாம் பார்க்குறாங்க இந்த பகுதியை. 3வது பாருங்கள், இந்த செயின்ட் ஜெரோம் வந்து ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. அதை நிறைய பேர் ஏற்றுக்கிறாங்க. அவர் என்ன சொல்கிறாரு, அந்த காலத்தில் 153 வகையான மீன்கள் இருந்தது. அந்த 153 வகையான மீன்களை தான் அவர் அங்கே அந்த இடத்துல அடையாளப்படுத்துகிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த உலகத்தில் எத்தனையோ விதமான ஜாதி, எத்தனையோ விதமான வேறுபாடுகள், எத்தனையோ விதமான பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் எல்லாம் இருக்குது. ஏழை, பணக்காரன், கருப்பு, சிவப்பு, இந்த ஜாதி, அந்த ஜாதி, இப்படி எல்லாத்தையும் பிரித்தோம்னா இதுதான் 153 அடையாளம். இது இந்த திருச்சபைக்குள்ளே எந்த ஒரு காழ்ப்புணர்ச்சியும் இருக்கக்கூடாது, எல்லாரையும் உள்ளே விடு அப்படிங்கிறார். அவர் அந்த அடையாளத்தை ஜெரோம் வைக்கிறார். அதனால தான் எல்லாரையும் இந்த திருச்சபை அரவணைக்குது அப்படிங்கிற அடையாளத்தை வைக்கிறாரு. இதை தான் திருச்சபையினுடைய விருப்பம்னு வைக்கிறாரு. அப்போ இந்த உறுதி, இந்த ஒரு அடையாளத்தை எல்லோரும் ஏற்றுக்கிறாங்க நிறைய பேர். இது நல்லா இருக்குது அப்படின்னு எசேக்கியல் 47:10 வரக்கூடிய அந்த வார்த்தையை அவர் என்ன செய்கிறார், இந்த இடத்துல அவர் உறுதி செய்கிறார். எசேக்கியல் புத்தகத்தில் நம்ம பார்க்கக்கூடிய அந்த வார்த்தை என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்க்குறோம். எசேக்கியல் 47:10 உங்களுக்காக வாசிக்கிறோம் பாருங்கள். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது பாருங்கள், 10வது இறைவசனம். மீனவர் கடலோரமெங்கும் நிற்பர், ஏன்கேரியிலிருந்து என்கலாயும் வரை வலைகளை விரிக்க இடம் இருக்கும். மீன்களோ பெருங்கடலின் மீன்கள் போல பலவகைப்பட்டவையாயிருக்கும். வெளிப்படுத்தப்பட்டது, எசேக்கியலில் வெளிப்படுத்தப்பட்டது தான் இந்த இடத்துல விளக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது அவருடைய செஞ்சரும் அவருடைய ஒரு அடையாளம். இதில் இன்னொருத்தர் என்ன சொல்கிறாரு, ஒரு ஃபாதர் ஒருத்தர் என்ன சொல்லியிருக்கிறாருனாக்க, இது வந்து ஜெபமாலையை குறிக்குது. இது ஜெபமாலையில் பார்த்தீங்கன்னாக்க இந்த 153 மணி அப்படின்னு சொல்கிறோம் பாருங்களேன், அந்த மணிகளை குறிக்கிறது அப்படின்னு சொல்லி அவர் அடையாளப்படுத்துகிறார். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக அடையாளப்படுத்தினாலும் இதில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் வந்து நாம் வந்து புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கிறது. ஆண்டவர் இதெல்லாம் காட்டி நம்மளை ஒரு அன்புக்குள்ளே அழைக்கிறார். 2வது வாசகம் படித்து பார்த்தீங்கன்னாக்க பார்த்தீங்களா, அரியணையையும் உயிர்களையும் மூப்பர்களையும் சுற்றி கோடிக்கணக்கான வான தூதர்கள் குரல் கேட்கப்பட்டது. திருவெளிப்பாட்டு செய்தி, அது எல்லாமே விண்ணகத்தினுடைய அடையாளம். அப்போ இந்த விண்ணகத்தினுடைய மாட்சி நமக்கு கிடைக்க போகுது. எப்படி கிடைக்கும், முதல் வாசகத்தை வாசித்து பாருங்கள். திருத்தூதர்கள் சும்மா உட்கார்ந்துருக்கல, அவங்க அழைக்கப்பட்டதனுடைய அழைப்பை உணர்ந்து இயேசு இல்லாத போதும் செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் எப்படி கேட்டதையும் பார்த்ததையும் பேசாமல் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி போய் பேசுகிறாங்க. அங்கே சொல்லப்பட்டிருக்கிற செய்தி என்ன, நீங்கள் மனிதர்களுக்கு கீழ்ப்படிவதை விட கடவுளுக்கு அல்லவா கீழ்ப்படிய வேண்டும். நீ சிலுவையிலே தொங்க வைத்து கொன்ற இயேசுவை இந்த மூதாதையர் கடவுள் உயிர்த்தெழ செய்தார்னு அவங்க இயேசுவை குறித்து சான்று பகர ஆரம்பிச்சிட்டாங்க, நற்செய்தியை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆகவே என் அன்புக்குரிய பிள்ளைகளே, இந்த அருமையான வேளையில் இன்றைக்கி ஆண்டவருக்கு சான்று பகர வேண்டிய நிலையில் இருக்கிற நம்மில் பல பேர் என்ன செய்கிறோம்னா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய வழிகளை எல்லாம் நம்ம கண்டுபிடிச்சிக்கிட்டு நாம் அவங்க நம்மளை பார்த்து மாறணும். நாம் என்ன செய்கிறோம், ஒன்று போய் முடங்கி நின்றுக்கிறோம், நானும் ஒரு நல்ல கிறிஸ்தவனாக வாழ்ந்துட்டு போகிறேன், நான் எதுக்கு போய் வம்ப கட்டிக்கணும், நான் எதுக்கு இதை தீமையை குறித்து பேசணும், எதை குறித்து நான் வாயை திறக்க மாட்டேன், நான் கோயிலுக்கு போனோமா வந்தோமா நம்ம ஒரு நல்ல ஒழுக்கமான கிறிஸ்தவனாக இருந்தோமா அப்படின்னு நினைக்கிறோம். எது ஒழுக்கமான வாழ்க்கை, தீமையை பார்த்துட்டு கண்ணை மூடிட்டு போகிறதா? கடவுள் விரும்புகிற ஒழுக்கம் என்பது அது அல்ல, கடவுள் விரும்புகிற நீதி என்பது அது அல்ல. இன்றைக்கி நாம் நீதியின்படி வாழணும். கடவுள் அதுக்கு தான் இன்றைக்கி நமக்கு அழைப்பு விடுக்கிறார். இன்றைக்கி பாருங்கள், நிறைய பேர் குறி சொல்ல கேட்க போகிறாங்க, தாயத்தை தகுட தூக்கி வீட்டுக்குள்ளே வச்சுக்கிறாங்க, தேவையற்ற அடையாளங்களெல்லாம் வச்சுக்கிறாங்க. சுவாமி படங்கள், நீங்கள் வீட்டில் சில சிறுவங்களை வைங்கன்னு நம்ம சொல்கிறோம், அந்த சுருவம் தான் எனக்கு விடுதலை கொடுக்கும், இந்த படம் தான் எனக்கு விடுதலை கொடுக்கும், என் வீட்டில் ரெண்டு படம் மாட்டிட்டேன்னா நான் கிறிஸ்தவன் அப்படின்னு நினச்சா அது தவறான வார்த்தை. இப்போ கொஞ்சம் மாற்றிக்கிறாங்க, படம் மாட்டுனா ஏதாவது சொல்கிறாங்கன்ட்டு இன்றைக்கி இறை வார்த்தையாக மாட்டிக்கிறாங்க. நீ எப்படி மாட்டினாலும் நீ வந்து சந்திக்க போகிறது சாபந்தான், எப்படி எப்போதும் நீ வந்து சாபத்திலிருந்து தப்பிக்கப்படுவாயின்னா, கடவுளுடைய அந்த வார்த்தைகளை நீங்கள் உள்ளே வாங்கி என்ன செய்யணும், அதன்படி செயல்பட ஆரம்பிக்கணும். திருத்தூதர்கள் அப்படி தான் செயல்பட்டாங்க. இன்றைக்கி திருச்சபை என்கிற ஒரு கட்டமைப்புக்குள்ளே கடவுள் உங்களை பிறப்பிக்க செய்திருக்கிறாருனாக்க இதுக்குள்ளே ஒளிஞ்சு கிடந்துட்டு நீ வந்து வெற்றியடைய முடியாது. ஆண்டவர் உனக்கும் எனக்கும் பத்திரிகையை கொடுத்துட்டார். நம்மெல்லாம் ஆண்டவருடைய தயாரிப்பின் பிள்ளைகளாக மாறணும், ஆண்டவருடைய திட்டத்திற்குள்ளே வரணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஆகவே என் அன்புக்குரியவர்களே, ஒசையா 4:12 சொல்வது போல, என் மக்கள் மரக்கட்டையிடம் குறுகேற்கின்றனர், அவர்களது கோல் மறைமொழிகள் கூறுகின்றது, உபச்சார புத்தி அவர்களை நெறி தவற செய்தது, உபச்சாரம் செய்வதற்காக அவர்கள் தங்கள் கடவுளை விட்டு அகன்றனர். இந்த மாதிரி வேதனையை நாம் பல இடத்துல பார்க்குறோம். இன்றைக்கி நிறைய மக்கள் ஆண்டவரை விட்டு விலகி போய்கிட்டே இருக்கிறாங்க. லேவியர் 19:26 சொல்லப்பட்டிருக்கிறது, நீ குறி பார்க்க வேண்டாம், நாள் பார்க்க வேண்டாம். லேவியர் 19:26 சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கி நம்ம வீட்டில் கல்யாணம் காட்சின்னா உடனே ஓடி போய் நம்ம என்ன செய்கிறோம், நம்ம காலண்டரை தூக்கி பார்த்து ராகு கேது குளிகை குப்பை எல்லாத்தையும் உள்ளக்குள்ளே கொண்டு வந்து நம்ம பிள்ளைகளை நாசமாக்கிட்டு நம்ம சந்தோஷமாக உட்காந்துருக்கோம். பாருங்கள் தேவ பிள்ளைகளை, பிள்ளைகளுக்கு நீங்கள் சரியானவற்றை கொடுக்கணும்னு நினச்சா இந்த பக்கமே திரும்பாதீங்க. இந்த பக்கம் திரும்பாமல் ஆண்டவருக்கு ஆண்டவரை பார்த்து உங்களுடைய முடிவுகளை நீங்கள் எடுங்க. பாருங்கள் இணைச்சட்டம் 18:9 ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், உன் கடவுளாகி ஆண்டவர் உனக்கு கொடுக்கும் நாட்டுக்குள் போன பின் அந்த வேற்றினத்தாரின் அருவறுப்பான செயல்களை கற்றுக்கொள்ளாதே. இன்றைக்கி நம்ம ஆண்டவர் உயிர்த்த ஆண்டவருக்கு சான்று பகர வேண்டிய நாம் இன்றைக்கி வேற்றினத்தாருடைய அருவறுப்பான செயல்களுக்கு நம்ம சான்று பகிர்ந்துகிட்டு இருக்கிறோம். தன் புதல்வனை புதல்வியை தீமிதிக்க செய்கிறவன், குறி சொல்கிறவன், நாள் பார்க்கிறவன், சகுனங்களை நம்புகிறவன், சூனியக்காரன், மந்திரவாதி, ஏவி விடுகிறவன், மாயவித்தைக்காரன், இறந்தவர்களிடம் குறி கேட்கிறவன் உங்களிடையே இருத்தலாகாது. ஏனெனில் இவற்றையெல்லாம் செய்கிறவன் ஆண்டவருக்கு அருவறுப்பானவன். இப்படிப்பட்ட அருவறுப்பான செயல்களின் நிமித்தம் உன் கடவுளாகி ஆண்டவர் உன் முன்னிலையிலிருந்து அவனை துரத்தி விடுவார். கடவுளாகி ஆண்டவருக்கு நீ முற்றிலும் உண்மையாயிரு. இன்றைக்கி நிறைய குடும்பங்கள் சிதைக்கப்படுவதனுடைய காரணம், சிதைவுண்டு போகிறாங்க, சேர முடியல. ஏன்னா நம்ம இந்த மாதிரி ஏதாவது ஒன்றை செய்து கொண்டு கடவுளுடைய திட்டத்திலிருந்து விலகி நிற்கிறோம். உயிர்த்த ஆண்டவர் அன்னைக்கு பேதுருவதான கூப்பிட்டார், என்னையா கூப்பிட்டாருன்னு நம்ம கேள்வி கேட்கக்கூடாது. இன்றைக்கு பேதுருவிடத்தில் கேட்கப்பட்ட அதே கேள்வி, என் ஆடுகளை பேணி வளர், என்னுடைய வேலையை போய் செய் என்று ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு அந்த கட்டளையை கொடுத்துட்டே இருக்கிறார். உயிர்த்த ஆண்டவர் வேலை முடிஞ்சிச்சுன்னு ஓடி இருந்தார்னா இந்த பேச்சுக்கு இடமில்லை. அவர் நம்மோடு தங்கி நம்மோடு கூட அவர் சில காரியங்களை குறித்து விளக்கி அவர் திருத்தூதர்களை அந்த திருச்சபையினுடைய சிறப்பான திட்டங்களுக்குள்ளே அவரை தள்ளிவிட்டுட்டு தான் போயிருக்கிறார். அதனால் யாரும் தப்பிக்க முடியாது. அன்புக்குரிய தேவ ஜனமே, நீ நிற்கிற இடத்திலிருந்து நீ உன்னை சோதித்தறிந்து பார். நீ நிற்கிற இடம் சரியாக இருக்கிறதா? நான் நிற்கிற இடத்துல கடவுளுடைய வல்லமை வெளிப்படுகிறதா? நான் செயல்படுகிற என்னுடைய வீட்டுக்குள்ளே செயல்பாடுகளினுடைய தளங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறதா? கண்டிப்பாக ஆண்டவர் வருகிற பொழுது ஆண்டவருக்காக ஓடி ஓடி உழைத்த பிள்ளைகள், ஆண்டவருக்காக தூய வாழ்வு வாழ்ந்த பிள்ளைகள் வெட்கமடைய மாட்டார்கள் என்ற வேதம் சொல்கிறது. சாலமனின் ஞான நூல் சொல்கிறது, தூய்மையிலே வாழ்பவர்கள் இதோ வீணான வாழ்க்கை வாழுகிறார்கள் என்று உலகம் சொல்கிறது. ஆனால் ஆண்டவர் வருகிற பொழுது அவர்கள் விடுதலையை காண்பார்கள், அவர்கள் வெற்றியை காண்பார்கள். இந்த நம்பிக்கையோடு நாமும் பயணிப்போம். இறைவன் நம்மையும் நம் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
அனைவரும் இணைந்து நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம்.